தென்றல் நவம்பர் 2012 இதழில் பயணம் பகுதியில் கொல்லிமலை பாகம் 3 இதனை எழுதியிருப்பவர் பாஸ்டனிலிருந்து வட்டாயிருப்பு சுந்தர் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முக்கலிகளும் கொல்லிமலையில் ஏராளமாக விளைகின்றன. வழியிலிருந்த மாமரங்களிலிருந்து ஆயிரக்கணக்கில் மாம்பழங்கள் மண்ணில் விழுந்து எடுப்பாரிட்டு புதைந்திருந்தன. மலைச்சரிவில் நிறைய வாழை மரங்கள். வட்டாயிருப்பில் இருந்த காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எங்கள் வீதிக்கு மலைத்தேன், மலை வாழைப்பழம், வகை வகையான மாம்பழங்கள் என்று விற்பனைக்கு வரும். சைக்கிள் கேரியரில் எவர் சில்வர் பாத்திரத்தில் தேனடிகளை வைத்துக் கொண்டு ஒருவர் வருவார். தூய்மையான உஜாலா போடாமல் துவைத்த வேட்டி துணியில் அடையை வைத்து நாம் கொடுக்கும் பாத்திரத்தில் பிழிந்து தருவார். நிறைய தேனீக்கள் அந்த ஆளை சுற்றி ஒட்டி கொண்டு பறக்கும். கொட்டிவிடுமோ என்ற பயத்துடன் அதே சமயம் வாயில் எச்சிலூற பார்த்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. கிழவன் கோவிலுக்கும் காற்றழகர் கோவிலுக்கும் செல்லும் போதெல்லாம் துண்டை விரித்து மாம்பழங்களை மூட்டை கட்டி கொண்டு வருவோம். இதுதான் கடைசி கரடு என்றார் சீனிவாசன். என் முகத்தில் கேள்வியை பார்த்து, கரடுன்னா குன்று மாதிரி என்றார். இதுதான் கடைசி ஏத்தம், ஏறிட்டோம்னா உச்சிதான், இன்னும் அரை மணியில் போயிடலாம். 2 மணி ஏறத்துக்கும் மேல் மலையேறியதில் கால்களும் இதய துடிப்பும் ஒரு நிதானத்திற்கு வந்துவிட்டிருந்ததால் அந்த கரடை கடப்பது அவ்வளவு கடினமாக தெரியவில்லை. ஏற்றம் முடிந்து சற்று மேல் நோக்கி சென்ற ஒற்றையடி பாதையில் நடந்தோம். காப்பி செடியை முதன் முதலாக பார்த்தேன். மகா எளிமையான அழகான குடிசை ஒன்றை கடந்தோம். குலை தள்ளிய வாழை, அடுத்து நெடுதுயர்ந்த பலாமரம், பின்னணியில் மாமரம் என்று முக்கனிகள் தரும் மர வரிசை பார்த்தேன். வல்வில் ஓரி மாதிரி ஒரே கல்லில் வாழை பலா மாம்பழங்களை அடிக்க முடியுமா என்று யோசனை தோன்றியது. தோப்புக்காரர் யாராவது கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து கொண்டு போய்விடுவார் என்ற பயத்தில் வல்கள் எரியனாகும் எண்ணத்தை கைவிட்டேன். பாதை கிட்டத்தட்ட சமதரையாக செல்லவே உச்சியை அடைவதை உணர்ந்தேன். மரங்களற்ற பரந்த புல்வெளி, மலைச்சரிவில் பெரிய படிக்கட்டுகளாக தேயிலை, பாதையின் முடிவில் கற்றுவரும் தார்ச்சாலை ஒன்றும் தெரிந்தது. அதை அடைந்ததும் எனது கையை குலுக்கி, வெல்கம் டு கொல்லிமலை என்றார் சீனிவாசன். பயங்கரமாய் பசிக்க அந்த கட்சுவரில் உட்கார்ந்து புளியோதரையை விழுங்கினோம். நாங்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில்களில் 2 காலி செய்தோம். கையில் பரவியிருந்த எண்ணெயை பாறையில் துடைத்தேன். கட்சுவரின் ஓரமாக ஒடிசலான ஒருவர் உட்கார்ந்திருந்தார். நாங்களெல்லாம் வெளியூர் என்றுதான் நெற்றியில் எழுதி ஒட்டியிருக்கிறதே, பஸ் 10:30 வந்துடும் என்றார். நாமக்கல்லிலிருந்து கொல்லிமலைக்கு பேருந்து விட்டிருக்கிறார்கள். அறப்பளீஸ்வரர் கோவில் வரைக்கும் போகலாம். 20 கிலோமீட்டர் தூரம்தான். அட, அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீர்கள். சும்மா ஒரு 70 கொண்டை ஊசி வளைவுகள் தான் இருக்கின்றன. மலையை சுற்றி பேருந்து ஏறுவதில் தலையை சுற்றிவிடும். 4-5 மணி நேரம் ஆகும். அந்த நபரிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து மெதுவாக நடந்து கழுவூர் போய் இறங்கும் பாதையை கண்டுபிடித்து இறங்கி விடலாம் என்று முடிவு செய்தோம். அவரிடமும் பசு சிறிது பணம் கொடுக்க அவரும் ஏகமாக மறுத்துவிட்டு பின் தயங்கி வாங்கிக் கொண்டார். நாங்கள் பிறப்பலோன்னே என்றதும், வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டு தங்கிட்டு நாளைக்கு போகலாம் என்று வற்புறுத்தியவரை சமாதானப்படுத்திவிட்டு விடைபெற்று கொண்டு அந்த தார் சாலையில் நடந்தோம். கொல்லிமலை பற்றி ஏகமாக கதைகள் உதவுகின்றன. செவி வழியாக கதைகளா, இட்டுக்கட்டியவையா என்று இனம் பிரிக்க முடியாத கதைகள். பசுபதியும் நண்பர்களும் பல வழித்தடங்களில் கொல்லிமலை தொடர்களில் ஏறியிருக்கிறார்கள். 5-6 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படும் சம்பவத்தை அவன் சொன்னபோது அதை நம்பிவிடலாம் போலத்தான் இருந்தது. விறகு வெட்டும் சிறுவர்களில் ஒருவன் மலையில் எங்கேயோ ஒரு மரக்கிளியை வெட்டிய போது தவறுதலாக இடது முழங்கைக்கு கீழே வெட்டுப்பட்டு கை தொங்கியதாம். அலறி துடித்த அந்த சிறுவனை மற்ற சிறுவர்கள் தூக்கி கொண்டு கிராமத்திற்கு திரும்பி செல்லும் போது இரத்தப்போக்கை நிறுத்துவதற்காக போகும் வழியில் இருந்த செடி கொடிகளின் இலைகளை பறித்து கசக்கி வெட்டுப்பட்ட இடத்தில் அமுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்த பெரியவர்களை கூவி அழைக்க பதவி எடுத்து வந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியத்தில் மூச்சே நின்றுவிட்டது. காயம்பட்ட சுவடே கிட்டத்தட்ட தெரியவில்லை. ஒருவேளை பையன்கள் விறகு விட்ட சோம்பல் பட்டு கதையடிக்கிறார்களோ என்று அவர்களுக்கு சந்தேகம். டே, என்னங்களாச்சு? பையன்களாலும் நம்ப முடியவில்லை. அவர்களை கூட்டிக் கொண்டு போய் வெட்டுப்பட்ட இடத்தையும் இரத்த சிதறல்களையும் காட்டி இலைகளை பறித்து கட்டு போட்டதையும் சொல்ல அவர்களுக்கு இலைகளில் ஏதோ ஒன்று சக்தி வாய்ந்த மூலிகை என்பது புரிந்தது. விறகு வெட்டுவதையும் பழங்கள் பறிப்பதையும் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் அம்மக்களுக்கு தொழிலில் விபத்து என்பது அன்றாட நிகழ்வு. மருத்துவ வசதி இல்லாத நகரங்களின் நாகரிகங்களும் வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தார்ச்சாலைகளின் கரங்களுக்கு எட்டாத தொலைவில் இன்னும் இருக்கின்றன. அம்மக்கள் தற்கால மருத்துவத்தை விட இயற்கை தரும் மூலிகைகளையே சார வேண்டிய நிலை. தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் இன்னும் மரணங்கள் நிகழ்கின்றன. நகரத்தில் மட்டும் என்ன வாழ்கிறதாம்? மருத்துவம் சேவையாக இருந்த காலம் மலையேறி விட்டது. நகர சாமானியர்களுக்கும் மருத்துவம் எட்டாக்கனியே. அரசு நிறுவனங்களில் சாஸ்வதமான ஊழல் மருத்துவத்துறையிலும் மலிந்திருக்கிறது. அதிலும் தத்தமதி நிறுவன தயாரிப்புகளை விற்க மருந்து நிறுவனங்களின் சந்தைப்படுத்தும் உத்திகள் கேவலமானவை, சட்டத்திற்கு புறம்பானவை. ஐயையோ, இதை பற்றி பேச ஆரம்பித்தால் எனக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிவிடும். இத்தோடு நிறுத்தி கொண்டு கொல்லிமலைக்கு போகிறேன். டேய், எந்த நேரங்களை பறிச்சீங்க என்று பெரியவர்கள் கூட சிறுவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. மறுபடியும் ஊருக்கு சென்று மற்றவர்களிடம் அந்த அதிசயத்தை சொல்ல மொத்த கிராமமும் மலை முழுவதும் பரவி அந்த மூலிகையை தேடினார்களாம். சும்மா தேடவில்லை. கையை காலை கீறி கொண்டு இலைகளை பறித்து கசக்கி கீரல்களில் தேய்த்து காயம் ஆறுகிறதா என்று பார்த்து கடைசி வரை அந்த மூலிகை அவர்களுக்கு தட்டுப்படவில்லையாம். நான் நல்லவேளை தலை வெட்டுப்படவில்லை என்றேன். பசு என்னை முறைத்தான். கலூர் நோக்கி நடந்தோம். ஓரிடத்தில் மழையில் மண் சரிவில் சரிந்த தார்ச்சாலையை செப்பனிடும் பணி நடந்து கொண்டிருந்தது. கேமராக்கள், முதுகுப்பைகள், தடிமனான காலணிகள் என்று நாங்கள் கடந்து போகும் வரை பணிகளை நிறுத்திவிட்டு எங்களையே வினோதமாக பார்த்தார்கள். குறிஞ்சி காற்று அவ்வப்போது வருடியது. மலைச்சரிவில் ஓரிரண்டு வீடுகள், ஆங்காங்கே வெகு சில மலை கிராமத்து மக்கள் தட்டுப்பட்டார்கள். அவரவர் தத்தமது வேலைகளை அமைதியாக பார்த்து கொண்டு பேசினால் இயற்கை கலைந்துவிடும் போல இறைச்சல் இல்லாது இருந்தார்கள். மலையை வேட்டையாடி பழகிய நாய் ஒன்று ஜாக்கி ஷான் மாதிரி கராத்தே நடை நடந்து சென்றது. வழியில் பாத்தியனிய செடி ஒன்றை பார்த்துவிட்டு பசு, எவ்வளவு மூலிகைகள் இருக்கிற இடம் இது, பாத்தியனியத்தை கொண்டு வந்து பரப்பிட்டானுங்க. இதெல்லாம் வாட்டர் கசுலர்ஸ், இங்க இருக்கவே கூடாத செடி இது, இப்படியும் இயற்கையை சாவடிக்கிறானுங்க என்று இன்னும் யாரையோ திட்டினான். ஒரு பக்கம் மலை, மறுபக்கம் சரிவு. சரிவில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை பரவியிருந்த பசுமை, மலை காற்று, அடிவாரத்தில் புள்ளியாக பழனியப்பர் கோவில் தெரிந்தது. ஏறி வந்த கரடுகள் தெரிந்தன. சற்றே கீழே மேகங்கள் மலை மீது படர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தன. எதிரே ஒற்றை கருடன் ஒன்றை பார்த்தோம். இயல்பாக பறந்தது கருடன். அதன் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம். நாமெல்லாம் சுதந்திரம் என்ற பெயரில் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று ஏனோ தோணியது. ஓரிரு முறை வட்டமடித்து அது கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தோம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.